ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம் பதம் 5 பாகம் 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நிர்மாணமோகாஜித சங்கதோஷம் அத்யாத்ம நித்த நிவிர்த்த காமஹ துவந்தை விமுக்த சுக துக்க சஞ்சய் கச்சந்தியமூத பதமவ்யயம் தத் நிர்மாண மோகாஜித சங்கதோஷம் அத்யாத்ம நித்ய நிவர்த்த காமஹ துவந்தை விமுக்த சுக துக்க சஞ்சய் கச்சந்தியமூத பதமவ்யயம் தத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்துராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்பம் துன்பம் என்னும் இருமைகளை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகயா சக்ஷரோன்மிலேதம் யேனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கர்ணல அத்தியாயம் 15 பதம் 5 இருக்கும். நேற்று பார்த்தோம், பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும், நித்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கலாம், பௌதீக காமத்தை நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். பௌதீக காமம், ஆன்மீக காமம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஆன்மீக காமம் இருக்க வேண்டும். பௌதீக காமத்தை நம்ம எந்த அளவுக்கு விட்டு விடுகின்றோமோ அந்த அளவுக்கு சுகம் அடைய முடியும். ஏன் அப்படின்னா, இந்த பௌதீக காமம் அப்படிங்கிறது மனிதனை ஒருபொழுதும் திருப்தி அடைய விடவே விடாது. நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் இந்த பௌதீக காமம் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டுமா அப்படின்ட்டு அலைய சொல்லி கொண்டே தான் இருக்கும். இந்த ஆத்மாவை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் எப்படி குதிரை ஓடுகிறதோ அதுபோல் இந்த இந்திரியங்கள் அந்த ஆத்மாவை இழுத்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே வந்து திருப்தி அடையவே அடையாது. நம்ம எல்லோருமே என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா, இன்னும் 2 வருஷம் வேலை செஞ்சோம்னா போதுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போதும் அப்படின்னு நினைப்போம். அந்த 2 வருஷத்துக்கு அடையிறதுக்குள்ளே 1 வருஷம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அப்போ இப்போ ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, 5 லட்ச ரூபா சம்பாரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்னொரு 10 லட்ச ரூபா சேர்ந்து சம்பாரித்தா பரவாயில்லையே அப்படின்ட்டு இந்த மனம் சொல்லும். அதுபோல் நம்ம எவ்வளோதான் சம்பாரித்தாலும் இந்த உலகத்தில் யாருன்னா இருக்காங்களா, இது போதும் அப்படின்ட்டு போ பத்தவே பத்தாது. ஏன் அப்படின்னா, இந்திரியங்கள் அது போன்றதான் வந்து அதனுடைய தன்மையே அதுதான். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், பௌதீக காமத்தை நிறுத்திவிடு அப்படின்னு பகவான் சொல்கின்றார். ஏன் அப்படின்னா, இந்த பௌதீக காமம் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒரு மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்திலே நம்ம பார்க்கலாம், எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த பௌதீக காமம் இருக்கின்றதோ அதன் பின்னால் ஓடும் பொழுதே துன்பங்களே அதிகமாக வருகின்றன. அதுக்கப்புறம் எப்பொழுதும் இந்த பௌதிக காமம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு மனிதனை வந்து பயத்தை உருவாக்கும். இது இல்லைனா என்ன பண்ணுறது. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பணம் இல்லைனா உயிரே போயிடும், பணம் தான் நம்மளை வந்து காப்பாற்றுது, பணம் இல்லைனா உயிரே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை நம்ம என்ன கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டோம். எவ்வளவோ சாதுக்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடம் பணமே கிடையாது, அவர்கள் ஆனந்தமாக தான் இருக்கின்றார்கள், ஆனால் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்பொழுதும் நம்மளை வந்து அதாவது நம்ம எந்த நிலைமையில் இருக்கணுமோ அந்த நிலைமையில் இருக்க விடவே விடாது. அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், பௌதீக காமத்தை நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னா. ஒருத்தர் கேட்கலாம், இது எப்படிங்க சாத்தியமா நிப்பாட்டிட முடியுமா? இன்றைக்கி நாங்கள் பகவத்கீதை கேட்குறோம், உடனே பகவானுங்க இப்போ சொல்கிறார் பௌதிக காமத்தை நிறுத்தி விடு அப்படின்ட்டு. உடனே இது என்ன, நம்ம சாலையில் போகும்பொழுது ரெட்டு சிக்னல் சிவப்பு வந்துனா வண்டியை நிப்பாட்டுற மாதிரி இது என்ன உடனே நிப்பாட்டி முடியுமா அப்படின்னா முடியாது. முதல்ல கேட்குறோம், முதல்ல விஷயத்தை தெரிந்து கொள்கின்றோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிப்படியாக வந்து கடைபிடிக்க முயற்சி செய்தாலே போதும், வெற்றி அடைய முடியும். ஒரு நாளைக்கு இந்த பௌதிக காமத்தை நிறுத்தி விடலாம். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், இன்பம் துன்பம் என்னும் இருமைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்றாரு. ஏன் இன்பம் துன்பம் என்னும் இருமைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா, ஆத்மாவோட நித்தியமான தன்மை என்ன அப்படின்னா ஆனந்தம். நம்ம எல்லோருமே வந்து எதை தேடி அலைகின்றோம்? ஆனந்தத்தை தேடி. ஏன் அலைகின்றோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூபம். எப்படி ஒரு மீன் இருக்குது அப்படின்னா, மீனோட சொரூபம் தண்ணியில் இருக்கிறதான். தண்ணியை விட்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய துன்பம் ஆரம்பமாகி விடுகிறது. அதுபோல் நம்ம இந்த சரீரம் கிடையாது, நம்ம இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவினுடைய உண்மையான சொரூபம் ஆனந்தத்தில் இருப்பது. அதனால தான் ஒவ்வொரு மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தம் 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 தேடி 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 அலைகின்றான். ஏன் அப்படின்னா அதான் நம்மளோட உண்மையான சொரூபம். அதனால் வந்து உண்மையான சொரூபம் ஆனந்தம் அடைவது. அதனால் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், இன்பம் துன்பம் இந்த இருமைகளிலிருந்து வெளியே வா அப்படின்றார். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் இன்பம் சில நேரத்தில் துன்பம். எப்படி வந்து வெயில் காலம் மழை காலம் மாறி மாறி வருகின்றதோ, பகல் இரவு மாறி மாறி வருகின்றதோ, அதுபோல் இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா பலவிதமான துன்பங்களை அடைகிறது. அந்த துன்பத்துக்கு மத்தியில் கொஞ்சம் இன்பத்தையும் அடைகிறது. எப்போ நம்மளுடைய ஆத்மாங்கிற அப்படின்னு நிலைமையில் இருக்கிறோமோ, அப்போ வந்து நம்ம ஆத்ம நிலைக்கு வரும் பொழுது பகவத் பக்தி செய்து அப்போ இன்பம் துன்பம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நித்தியமான ஆனந்தத்தை அடைய முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது துன்பங்கள் வந்து சேர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம தண்ணிக்குள்ளே போய் நின்றுக்கிட்டேன், நம்ம வந்து தண்ணி நம்மளை தொடக்கூடாது ஈரமாக படக்கூடாது அப்படின்னா எப்படி முடியுமா? இந்த உலகமே துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு பகவான் யார் ஒருத்தர் படைத்தாரோ அவரே தெளிவாக குறிப்பிடுகின்றார், இந்த உலகமே துன்பமயமான உலகம். அதனால் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து ஈரம் அடைந்தே தான் ஆகுவோம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம துன்பம் இல்லாமல் எதிர்பார்க்கவே முடியாது. துன்பம் இல்லாமல் எப்படி இருக்கலாம் அப்படின்னா துன்பம் வந்து தான் ஆகும். ஆனால் பகவத் பக்தி செய்யும் பொழுது இந்த துன்பம் நம்மளை பாதிக்காது. எப்படி அப்படின்னா, இப்போ மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைஞ்சு தான் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடை பிடிச்சிக்கலாம். கொடை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து மழை பெஞ்சாலும் நினைய மாட்டோம். அதுபோல் இந்த துக்ககரமான வாழ்க்கையில் நம்ம இந்த துக்கமான இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பகவத் பக்தி பண்ணும் பொழுது இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறதுலேருந்து விடுபட்டு நம்மளால் வந்து ஆன்மீகமயமான ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். எப்பொழுதும் நம்ம இன்னொன்று என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து இன்பமும் நிரந்தரம் கிடையாது, துன்பமும் நிரந்தரம் கிடையாது. எங்கன்னா யாருக்குன்னா இருக்கா, இவருக்கு எப்போவுமே வந்து இன்பத்திலே இருப்பாருங்க, இவர் எப்போவுமே துன்பத்திலே இருப்பாருங்க அப்படின்னு யார்னா இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்றைக்கி நம்ம துக்கப்பட்டோம் அப்படின்னா நாளைக்கு சந்தோஷப்படுவோம், நாளைக்கு சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அடுக்க அடுத்த நாள் துக்கம் வரும். ஏன் அப்படின்னா மாறி மாறி வரும். ஒரு மனிதன் பாவமும் செய்திருக்கின்றான், புண்ணியமும் செய்திருக்கின்றான். அதனால் கடவுள் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, வந்து ஒரு மனிதனுக்கு இன்பத்தையே கொடுத்துட்டு இருந்தால் அப்புறம் ஒரு நாளைக்கு துன்பத்தையே அனுபவிக்க வேண்டும். அதனால் மாறி மாறி பகவான் கொடுக்கின்றார். இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் பொழுது சில நேரத்தில் இன்பமும் சில நேரத்தில் துன்பமும் இந்த ஆத்மா அடைகின்றான். அதனால் சில நேரத்தில் சில பேர் கேட்கறது உண்டு, ரொம்ப துன்பம் போட்டு வாட்டி வதக்குதுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அந்த துன்பம் வந்து அதுவாக போயிடும், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து இந்த துன்பம் வந்து நித்தியமான துன்பம் கிடையவே கிடையாது, அது வரும் அது போகும். நாரத முனிவர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி வந்து சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இந்த மண் துகள்களை தூக்கி கொண்டு காற்று வரும். அப்படி வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே சுத்தம், அந்த மண் எல்லாம் ஒரு இடத்துல கொட்டிடும், அதுக்கப்புறம் காற்று கிளம்பி போயிடும். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வந்து வரும், அதுவாகவே சென்றுவிடும். அதனால் இந்த இருமைகளிலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் என்ன குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, மயக்கமுறாமல் இருக்க வேண்டும். மயக்கமுறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, பௌதீக பந்தத்தில் பற்றுதல்கள் வளர்த்து கொள்கின்றோம். என்ன பற்றுதல்கள் அப்படின்னா, இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய மதம், இது என்னுடைய ஊர், இது என்னுடைய மொழி, இது என்னுடைய நாடு அப்படின்னு நம்ம பற்றுதல்கள் வளர்த்து கொள்கின்றோம். அதாவது இது என்னுடைய வந்து ஜாதி, இது என்னுடைய மதம், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மொழி, இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லதில் தப்பு கிடையாது. ஆனால் இதில் என்ன பெரிய தப்பு அப்படின்னா, நம்ம என்ன நினைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது சொல்கிறது தப்பு கிடையாது. இருந்தாலும் அடுத்த மொழியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக தாழ்மையாக நடத்துக்கொள்கின்றோம். எப்போ நம்ம வந்து பொய் கௌரவம், நானே சிறந்தவன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அடுத்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பற்றுதல்களை வளர்த்து கொள்கின்றோம். இது என்னுடைய ஜாதி அப்படின்னு நினைக்கும் பொறுத்து நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜாதி மட்டும்தான் உயர்ந்த ஜாதி, மித்ததெல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்ட்டு நம்ம பற்றுதல்கள் பலவிதமான மயக்கத்தில் இருக்கின்றோம். அந்த மயக்கத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இது போல பார்த்தோம் அப்படின்னா, இந்த விதமான குணங்களை விட்டு நம்ம எங்கே பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், பரம புருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றான் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இதெல்லாமே வந்து வைகுண்டம் செல்வதற்கான தகுதிகள். ஒரு இராணுவ வீரர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு பல தகுதிகள்லாம் வேணும். இராணுவத்தில் நோஞ்சானா இருக்கிறவன, இராணுவத்தில் போட்டால் அவனை தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும். நாட்டை காப்பாற்றுறதுக்கு இராணுவ வீரன், நோஞ்சானா இருக்கிறவனை நான் வந்து இராணுவ வீரனை போட்டாமல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனே அவனால் காப்பாற்றிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் எங்கே நாட்டை காப்பாற்ற போகிறான். அதனால் வந்து இராணுவ வீரனுக்கு பல தகுதிகள்லாம் தேவைப்படுகிறது. அவனோட உடல் நலம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதா, திடமாக திடகார்த்தமாக இருக்கின்றதா, அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா, அவனோட புத்தி கூர்மையாக இருக்கின்றதா, எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இராணுவ வீரன் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பப்பவும் வந்து ஜாக்கிரதையாகவே இருக்க வேணும். திடீர்னு எது வேணாலும் நடக்கும். அப்போ அவனுடைய புத்தி திரகார்த்தமாக வேலை செய்ய வேண்டும். இது போல வந்து பல விதமான தகுதிகள் ஒரு இராணுவ வீரனுக்கு இருப்பதை போல, ஒரு ஆத்மா வைகுண்டம் செல்வதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கத்தில் இருந்து விடுபடுது, அதுக்கப்புறம் இன்பம் துன்பத்திலிருந்து விடைபெறுதல், அதுக்கப்புறம் வந்து பௌதிக காமத்தை விட்டொழித்து பரமபுருஷ பகவானிடம் சரணடைந்தால் நம்ம வைகுண்டம் செல்லலாம். வைகுண்டம் சென்று அதுதான் வந்து நம்மளுடைய நித்தியமான ராஜ்யம். ஒரு மனிதன் எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருப்பதற்கான வழி வைகுண்ட லோகத்தில் இருக்கின்றது. அதனால் வந்து நம்ம வைகுண்ட லோகம் சென்றாலும், இந்த உலகத்திலேயே இருந்தாலும், இந்த மாதிரியான பகவான் இந்த பதத்தில் கூறப்பட்டுள்ளதெல்லாம் விட்டொழித்தோம் அப்படின்னா ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.